மாலை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாது உலகு என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட குழு தலைவர், எழுத்தாளர், நூல் விமர்சகர், கவிஞர் பாலச்சந்திரன் அவர்கள், மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள், ஜபஸ்டியான் குடும்ப கலை என்ற புத்தக மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு நூல் அறிமுகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய அறிமுகப்படுத்தக்கூடிய நூலுடைய பெயர் வந்து மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகளின் செபஸ்டியான் குடும்பக்கலை என்ற நூல். இந்த நூலை எழுதியவர் வாய்ப்பாட்டு கலைஞர், எல்லோராலும் அறியப்பெற்ற TM கிருஷ்ணா அவர்களுடைய திறனாய்வு நூல். சற்றே குறைய ஒரு 50 மிருதங்க சிற்பிகளையும் 15 மிகாத மிருதங்க கலைஞர்களையும் அதில் அவர் பேட்டி கண்டு ஒவ்வொருத்தர் குறித்தும் மிருதங்கம் செய்வதற்கான என்ன தொழில்நுட்பங்கள், அதனுடைய பயன்பாடுகள், ஒவ்வொரு கட்டங்களாக அது எப்படி மிருதங்கத்தை நோக்கி நகர்கிறது என்பதை மிக அழகாக ஆய்வாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த நூலை வெளியிட்டது வந்து காலச்சூடு பதிப்பகம். விலையெடுக்க பதிப்பாக 290 ரூபாய்க்கு இது கிடைக்குது. ஒரு சிறந்த ஆய்வு நூல். TM கிருஷ்ணா நேரடியாக போய் எல்லார்கிட்டையும் அவங்களுடைய பேட்டியை கண்டு அதை வந்து இந்த நூலை தொகுத்துருக்கிறாரு. இந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மிருதங்க கலைஞர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து அந்த காலத்தில் வைத்தியநாத ஐயர் தஞ்சாவூரில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறகு அவருடைய சிஷியராக இருக்கக்கூடிய பாலக்காட்டு மணி ஐயர், சுப்பிரமணி, நம்ம புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பிள்ளை, மாமுண்டி ஐயா பிள்ளை, இப்படிலாம் மிகப்பெரிய அளவுக்கு மிருதங்கத்தில் கொடிகட்டி பறந்தவங்க, அவங்களுக்கு தனித்திறமையில வகுத்துக்கிட்டவங்க. இப்படி மிருதங்க கலைஞர்களை எந்த அளவுக்கு போற்றியிருக்கிறோமோ, பாராட்டியிருக்கிறோமோ, அவங்களுக்கு எப்படி புகழ்வு கிடைத்ததோ, அதுபோல பெரும்பாலான இசைக்கருவிகள் உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் குறித்து நமக்கு தெரியவே இல்லை. அதை தான் வந்து இந்த நூலில் வந்து TM கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஆவணப்படுத்தியிருக்கார். குறிப்பாக முக்கியமான 2 பகுதி எடுத்து, தஞ்சாவூர், சென்னை, இந்த 2 பகுதியிலிருந்து இந்த தகவலை அவர் பெரும்பாலும் சேகரிச்சிருக்கிறாரு. இதுக்கு வெளியே புதுக்கோட்டை, சிவகங்கை, தருமபுரி, ராணிப்பேட்டை, ஆரணி, அதே மாதிரி கேரளா, கர்நாடகா, பெங்களூரு, மைசூரு, ரேணிகுண்டா, அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தகவலை சேகரித்து நமக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நூலை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இசை கலைஞர்கள் குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்போம், வரலாற்று நூல்கள் இருக்கும், நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த இசை கருவிகளை உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் குறித்து, சிற்பிகள் குறித்து நமக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இருக்காது, ஆர்வம் இருக்காது. இந்த நூல் அதை பற்றி தான் பேசப்போகுது அதிகப்படியாக. உதாரணத்துக்கு மிருதங்கத்தை வந்து ஒரு இசைக்கருவியாக உருவாக்குறோன்னா முதல்ல அதுக்கு ஒரு மரம் தேவைப்படும். சரி, மரம்னா எல்லா மரத்துலையும் செஞ்ச முடியுமானா? முடியாது. மரம் வந்து கண்டிப்பாக பலா மரத்தில் தான் செய்யணும். தகவலுக்காக சொல்கிறேன், இந்த மரங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பண்டுருட்டி பகுதியிலேருந்து தான் இந்த மரங்கள், பலா மரங்கள் அந்த மிருதங்கத்துக்கு செய்ய போயிருக்குது. குறிப்பாக 22 வகையான பலா மரங்கள் இருக்குது. இந்த பலா மரங்கள்லையும் தேர்வு செய்ய வேண்டியிருக்குது. அதில் வந்து நீங்கள் உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும், அதோட ஆயில சொல்றதுக்காக நம்ம சொல்லுவோம், 2 வட்டம் இருக்கு, 3 வட்டம் இருக்கு, 4 வட்டம் இருக்குன்னு சொல்லுவோம். கருப்பு கலர்ல இருக்கும் மரத்துக்கு நடுவுல. அது மாதிரி 7 வட்டம் இருக்கக்கூடிய ஒரு பலா மரம் தான் இதுக்கு நல்ல சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நமக்கு புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சோமு ஆசாரி, அவர் தான் வந்து இந்த மிருதங்கத்துக்கு தேவையான அந்த மரக்கட்டைகளை அழகா கடசல் போட்டு அதை அளவா பங்குடா, ஒரு பக்கம் 6¾ இன்ச்சியும் இன்னொரு பக்கம் 7½ இன்ச்சியும் நடுவில் அதோட நீளம் பார்த்தீங்கன்னா சட்டையிற குறைய 18 இன்ச்சிலேருந்து 24 இன்ச்சி வரையும் கரெக்டாக பங்குடாக அதை செய்யணும். ஏன்னா அந்த மரத்தில் வந்து அங்கே சொட்டு எங்கேயாச்சும் கண் இருக்கிறது, சொட்டை இருக்கிறது, வெடிச்சு போயிருக்கிறது கூடாது. அப்போ கையிலே தான் அன்னைக்கு வந்து கடசல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியதில், அதுவும் புதுக்கோட்டை சோமு ஆசாரி செய்யக்கூடிய அந்த மிருதங்க கடசல் மரம் என்பது மிக பிரசித்தி பெற்றது, ரொம்ப புகழ் வாய்ந்தது. நமக்கு தெரிஞ்ச தட்சிணாமூர்த்தி ஐயா, மாமுண்டியா பிள்ளை தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து இந்த சோமு ஆசாரியாக தெரியல. ஏன்னா இந்த சோமு ஆசாரி தமிழகம் முழுவதும் பிரபலமான இருந்தவர். சரி, இந்த மரத்தை நம்ம கடைஞ்செடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா தெரியும் மிருதங்கத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேல ஒரு துணி போட்டு மூடிருப்பாங்க, இடது பக்கம் வலது பக்கம் இருக்கும். வலது பக்கத்தை பகுதியை மிருதங்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வளந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கம் வந்து மேலே வந்து வெள்ளையா இருக்கும், நடுவில் கருப்பா இருக்கும். நாங்கள் கூட நினைச்சேன் அதை அடிக்கிறப்ப அது ஏதோ தகரத்தில் செஞ்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு, அது தகரம் கிடையாது. அதே மாதிரி இடது பக்கம் இருக்கிற பகுதியை வந்து மூடியும்பாங்க, தொப்பி. வலது பக்கத்தில் இருக்கிறது வளந்தலை, இடது பக்கமாக இருக்கிறது தொப்பி அப்படிம்பாங்க. இது இந்த வளந்தலை அப்படிங்கிற இடத்துல மூணு வகையான தோல் பயன்படுத்துறாங்க இந்த மிருதங்கத்துக்கு. ஆட்டுத்தோல், எருவ மாட்டுத்தோல், பசுமாட்டுத்தோல். வளந்தலை அப்படின்னு சொல்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு முதல்ல வந்து ஆட்டுத்தோல் போடுறாங்க. வளந்தலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் அந்த கருப்பாக இருக்கும் பாருங்க, நடுவில் அடிச்சா கிணீர் கிணீர்னு கேட்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோலை வந்து கரெக்டாக மேலே இருக்கக்கூடிய அந்த எருவ மாட்டுத்தோலையும் அந்த ஆட்டுத்தோலையும் லேசாக கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சுக்கு நறுக்கிடுவாங்க. நறுக்கிட்டு அது மேலே சாதம்னு ஒன்று தடவுவாங்க. அந்த சாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து குறிப்பாக கந்தரகோட்டை கோபுர பகுதியிலேருந்து எடுக்கக்கூடிய, மங்கனூர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன தனிமம், இரும்பு போன்ற தனிமம். அது இரும்புன்னு சொல்ல முடியாது, இரும்பு போன்ற தனிமம். அதுக்கு பேர் சிட்டாங்கல்னு பேர். இந்த சிட்டாங்கலை நல்லா தூள் பண்ணி அதோட சாதத்தை கலந்து அதை வந்து அப்படியே தடவுவாங்க வலது பக்கம். அதுக்கு தான் வளந்தலைன்னு பேர். அதில் நம்ம அதை நல்லா கை வச்சு அடிச்சாங்கன்னா கிணீர் கிணீர் கிணீர்னு கேட்கும். இடது பக்கம் அது மாதிரி இருக்காது, வெறும் பிளைனாக இருக்கும். அது வந்து தொப்பி பகுதின்னு பேர். இந்த வலது பக்கம் தயாரிக்கிற அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமாட்டு தோல்னா அது ரெண்டு கண்ணு தான் போட்டிருக்கணும். இரவு மாட்டு தோல்னா அதுக்கு வந்து முதுகு பக்கம் இருக்கக்கூடிய அந்த தோல் தான் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மீதி எல்லா தோலையும் அந்த வாறு பிடிச்சி இழுத்து கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டமாக சேகரிப்பாங்க. அதனால தான் இந்த TM கிருஷ்ணா வந்து இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகளின்னு சொல்லிட்டு சின்ன டைட்டிலாக போட்டு பெருசாக செபஸ்டியான் குடும்பக்கலைன்னு பெருசாக வந்து ஹைலைட் பண்ணியிருப்பார். அந்த செபஸ்டியான் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு இதை ரொம்ப நுட்பமாக செய்கிறாங்க. அந்த செபஸ்டியானுடைய 3 பசங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து செல்வராஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லாந்து, அதுக்கப்புறம் செட்டியார் அப்படின்னு சொல்லி 3 பசங்க. அவருடைய 3 பிள்ளைங்களும் இந்த தொழில் தான் பண்ணுறாங்க. அதில் அந்த பர்லாந்துங்கிறவர் ரொம்ப பிரபலமான ஆள். புது புது டெக்னிக்கில் இசை கலைஞர்கள் என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன சுருதி எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத அந்த குறிப்பை உணர்ந்து அதை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருந்தவர். இந்த ஆய்வு நூலில் பார்த்தீங்கன்னா 3 பேரை ரொம்ப முக்கியமாக, 2 பேரை ரொம்ப முக்கியமாக கொடுக்குறாரு TM கிருஷ்ணா. ஒன்று வந்து பாலக்காட்டு மணி ஐயர், 2வது வந்து பெர்லாந்தர். பாலக்காட்டு மணி ஐயர் மிருதங்க வித்துவான், பெர்லாந்து மிருதங்கத்தை செய்யக்கூடிய சிற்பி. இந்த 2 பேரையும் 2 பக்கமாக அப்படியே கொண்டு போகிறார். 2 பேருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை சூழலையும் எப்படி அணுகிறாங்க, இவர் எப்படி அந்த தொழிலை நேர்த்தி பண்ணுறார், இவர் எப்படி அந்த மிருதங்கத்தை வந்து மெருகூட்டார் அப்படிங்கிற 2 பேரலாம் அப்படியே போகும் கதை போக்கு. அதாவது அந்த கதை வடிவிலே அந்த பேட்டிகள்லாம் அழகாக தொகுத்திருப்பார் TM கிருஷ்ணா. இப்போ அது மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெர்லாந்து என்பது, அந்த பெர்லாந்து என்பது மிகச்சிறந்த இசை கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள் புதுசு புதுசாக உள்ளே புகுத்துறாரு. இதுக்கு அடிப்படை இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலக்காட்டிலேருந்து வந்து இசை கச்சேரி பண்ணிட்டு போறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயே தங்கிறாரு அவருடைய குருநாதர் வைத்தியநாத ஐயர். அந்த பாலக்காட்டு மணி ஐயர், பாலக்காட்டு மணி அந்த கர்நாடக வித்துவான், தனக்கு புது புது அனுபவங்களை ஏதாச்சும் புதுசாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு பெர்லாந்து கிட்ட, அந்த மிருதங்க சிற்பிக்கிட்ட. அவரு உடனே என்ன பண்றாரு, மாட்டுத்தோல், உடும்புத்தோல் இந்த மாதிரிலாம் நிறைய புது புது முயற்சி செய்கிறாரு. அதே மாதிரி அதில் அந்த மிருதங்கத்து பயந்துக்கூடிய மரத்தை கூட பார்த்தீங்கன்னா கோங்கு மரம், இந்த மாதிரி பல்வேறு வகையான மரங்களில் கூட செஞ்சு செஞ்சு புதுசு புதுசாக முயற்சி பண்ணுறாங்க. கல்லில் கூட ஒரு சமயம் செஞ்சு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் தோல்வியில் முடியுது. ஒரு கட்டத்தில் ரொம்ப மெருகேற்றப்படுது. அந்த பாலக்காடு மணிங்கிற அந்த மிருதங்க வித்துவான் ரொம்ப மெருகேற்றின ஒரு பெரிய நல்ல மிருதங்கத்தை உருவாக்குறாரு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருவோம் இசை கச்சேரிகள்லாம், மிருதங்க வித்துவான்கள் வாய்ப்பாட்டு கலைஞர்களுக்கு தான் மிகப்பெரிய முன்னுரிமை இருக்கும் கச்சேரிகளில். ஆனால் பாலக்காட்டு மணி ஐயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி சுப்பிரமணி, அதே மாதிரி சிவகங்கை மணி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்துக்கிட்டாங்க. அதாவது மிருதங்கத்துக்கு வந்து அதிக கவனம் கொடுக்கறது, கச்சேரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதை குறிப்பாக கவனிக்கிறது, தன்னோட திறமையை காட்டுறது, அது கொஞ்சம் நேரம் ஒதுக்குறேன்னு சொல்லி ஒரு தனி ட்ராக்கை உருவாக்குனது பாலக்காடு மணி, அதே மாதிரி பழனி சுப்பிரமணியம். இதுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா பர்லாந்து. அவர் என்ன பண்ணுறாரு, புது புது தொழில்நுட்பங்களில் புது புது ஐடியாக்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பெர்லாந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கப்பி மிருதங்கம் சொல்லி ஒன்று புதுசாக அவர் தான் வந்து உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் குச்சி மிருதங்கம். அது குச்சி மிருதங்கம்னு உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறோம்ல வளந்தலைன்னு சொல்லக்கூடிய மிருதங்கத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக ஒரு பகுதி இருக்கும் மேலே, அதாவது என்னென்னா ஆட்டுத்தோல், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பு வழியா வர்ற காத்து தான் நமக்கு அதிர்வா கேட்கறது. அது நமக்கு எட்டி இருந்து பார்த்தா தெரியாது, பக்கத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தென்னங்குச்சி போன்ற சின்ன சின்ன குச்சியை குத்து வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு தோலுக்கு இடையில அந்த கேப் இருந்தாதான் அந்த ஒலி வந்து நமக்கு கணீர் கணீர்னு கேட்கும், அந்த சுருதி வந்து நல்லா அமையும். ஆனா அதுக்கு முன்னாடி வரையும் அந்த குச்சியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெர்லாந்துங்கிற என்பவர் வந்துதான், நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மங்களூர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சிட்டாங்கல்னு சொல்லக்கூடிய அந்த சாதம் தடவுறாங்கல்ல, அந்த கல் சின்ன சின்னதா பெருசா இருக்கும், அதை உள்ள குச்சிக்கு பதில் இதுல வச்சு பார்ப்போம்னு சொல்லி வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அடிச்சா அது கிணீர் கிணீர்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு புது வகையான எல்லோரும் ஈர்க்கக்கூடிய அந்த சுருதி ராகம் அவங்களுக்கு வருது, அந்த பேஸ் நல்லா கிடைக்குது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதை உருவாக்குறது அதுக்கு வந்து இது உறுதுணையா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாலக்காடு மணியும் பெர்லாந்து. அதனால அந்த கப்பி மிருகத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர்லாந்து. இங்க புதுக்கோட்டையை பத்தி இதுல சொல்ல வேண்டியிருக்கு, ஏற்கனவே நம்ம சொன்னோம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமுண்டியா பிள்ளைய தெரிஞ்ச அளவுக்கு வேற யாரையும் நமக்கு தெரியல. சோமுங்கிறவரு புதுக்கோட்டைக்காரர், அவர் தான் ரொம்ப ஃபேமஸான ஆள். இந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களோ வேற சமூகத்தை சார்ந்தவங்களும் அந்த இசைத்துறையில் ஈடுபட முடியாது. தட்சிணாமூர்த்தி பிள்ளை முத முதல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி கொடுத்துருக்காரு ஒரு பெண்ணுக்கும் மாணவருக்கும் பாத்தீங்கன்னா மிருதங்கத்தை கத்து கொடுத்துருக்காரு. அது நேரத்துல அவருக்கு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு, அதையும் தாண்டி அவர் செஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல இடத்துல வந்து இருக்கிறார். இது வந்து புதுக்கோட்டையோட பங்களிப்பா நான் பாக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மங்கனூர்ல இருக்க அந்த சின்ன சின்ன அந்த தடவக்கூடிய சாதம் சொல்லக்கூடிய அதுல பயன்படுற மூலப்பொருள் கப்பி அப்படிங்கிறது, அந்த நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையும் தஞ்சாவூர் சமஸ்தானத்துல சேர்ந்து இருந்ததுனால தஞ்சாவூர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து மங்கனூர்ல இருந்தான் எடுக்கப்படுது. அது ரொம்ப தேர்வு செஞ்சு எடுக்கணும், அதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதை வந்து அரைக்கணும், அதுல பெண்கள் பாடு ரொம்ப பெரிய பாடு. வாழை இல்லாம அதை கொண்டு போய் கொடுக்குற ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு மிருதங்கத்துக்கு 10 நாள் ஆகும். ஆனா 10 நாள் ஆகும் செய்யறதுக்கு, ஆனா இதை செய்யறதுக்கு 3 மாசம் ஆகும். தோலை பிரிக்கிறப்பே பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு நைஸா காயமட்டக்கூடாது தோல்ல, அது ஒரு ரொம்ப நுட்பமான வேலை, 3 மணி நேரம் வேலை அது. நுட்பமா அப்படியே நைஸா எடுப்பாங்க, ஏன்னா மாடு செத்த மாடு தோல் பயன்படுத்துறப்ப அந்த தோல் தடிமனா இருக்கும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தப்பு அடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சூடு பண்ணுவாங்க, ஆனா மிருதங்க அப்படி பண்ண முடியாது. அது ரொம்ப நுட்பமா தயாரிக்கணும், அதை தயாரிக்கிறதுக்கு அதை ரொம்ப நுட்பமா செஞ்சு அதுக்கப்புறம் அது வரும். இது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த தோலை தயார் பண்றது, மரத்தை தயார் பண்றது, அதுக்கு சாதம் தயார் பண்றது, அதுக்கு நல்லா வாறு புடிச்சு இழுத்து கட்டுறது, அந்த கட்டினதை வந்து உற்பத்தி பண்றதுங்கிறதுக்கு 3 மாசம் ஆகும். ஆனா 10 நாள் அந்த வேலையை செஞ்சிடலாம், இந்த ப்ராசஸுக்கு 3 மாசம் 10 நாள்ல செஞ்சிடலாம். இப்ப இதுல நம்ம எங்கே இருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இப்ப உதாரணத்துக்கு மிருதங்க வித்வான் என்ன பண்ணுவாரு, பம்பாய் போவாரு, மகாராஷ்டிரா போவாரு, மைசூர் போவாரு, சென்னை போவாரு, அங்கங்க போய் அவர் வந்து கச்சேரியில பங்கெடுத்துக்குவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்கும். இப்ப நம்ம கர்நாடக இசை தெரிஞ்சவங்களும் தெரியும் நல்லா, அவங்களுக்கு 2 கட்டம், 3 கட்டம், 5 கட்டம், 7 கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாய்ப்பாட்டு கலைஞர்களுக்கும் மாறும், ஒவ்வொரு அரங்கத்துக்கு ஏத்த மாதிரி சுருதி மாறும், கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி சுருதி மாறும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெர்லாந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யாரு உங்களோட வாய்ப்பாட்டு வர்றது, இவங்களா, அப்படின்னா இந்த கட்ட ஒரு 5-6 மிருதத்தை கொடுத்துவார். இன்னைக்கு இவங்களா யாரு, மணி ஐயர் என்ன பண்ணுவாரு, அவரு பாலக்காடு மணி, அவரு போற கச்சேரிக்கெல்லாம் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இதை வந்து அவருக்கு ஒவ்வொருத்து கச்சேரிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாரு, கரெக்டா அனுப்புவார். அது ரொம்ப அவரை வந்து அவருக்கு இவருக்குமான நெருக்கத்தை ரொம்ப உயர்வா பேசக்கூடிய இடமா இருக்கு. ஏன்னா பொழுதனைக்கும் பாத்தீங்கன்னா பெர்லாந்து வந்து மணி ஐயர் அங்கேயே வந்துதான் வந்து அந்த மிருதங்கத்தை செய்வார். அவங்க வீட்டிலே தங்கி அங்கேயே தான் செய்வார். ரெண்டு பேருக்குமான ஒரு ஒத்த சிந்தனை என்பது இந்த மிருதங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு வசதியா இருந்துச்சு. ஏன்னா இதை ஏன் இதை இந்த நூல் குறித்து நம்ம பேசுறோம்னா, எந்த அளவுக்கு இசைக்கலைஞர்களுக்கு வந்து இந்த அரசு சமூகம் அவங்களுக்கு வந்து உயர்ந்தப்பட்ட இடத்தை கொடுத்துச்சோ, ஆனா இந்த மிருதங்க கலைஞர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிருதங்க திருப்பி கொடுத்து பேசல அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு வந்து TM கிருஷ்ணா ரொம்ப சிறப்பான ஒரு 4 ஆண்டு கால உழைப்புல இதை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இந்த நூலை வந்து நம்ம வாசிக்கிறது மூலம் இசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அல்லது இசைக்கலைஞர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க பாடக்கூடிய பாடு, இதுல வந்து பெண்கள் எந்த இடத்துல எவ்வளவு தூரம் வந்து பொறுத்து பொறுத்து போறது, வருமானம் இல்லாமல் போறது, அவங்க ஆண்களுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா TM கிருஷ்ணா செஞ்சிருக்காரு. 7 அத்தியாயம் கொண்ட இந்த ஆய்வு நூல்ல ஒரு ஆவணத்துல கடைசி ஒரு அத்தியாயம் பெண்களுக்காகவே உதவியிருக்கிறார். பெண்கள் இப்படி எப்படிலாம் வந்து அவங்களோட துணை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப பேசியிருக்கிறாரு. பாலக்காடு மணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலக்காடு மணி வந்து வளந்தலையில் ரொம்ப விற்பனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி சுப்பிரமணி அப்படிங்கிறவர் தொப்பி அந்த பக்கம் இருக்கக்கூடிய இசையில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த நூலை படிக்கிறதன் மூலம் இசை குறித்தும் இசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு குறித்தும் அது இன்னைக்கு சமூகத்தில் எப்படி இருக்குங்கிறது குறித்தும் நாம் ஒரு புரிதலுக்கு வரலாம். வெறும் மிருதங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா தோல் கருவிகள் ஒவ்வொரு இசைக்கருவிக்கு பின்னாடியும் அந்த இசை கலைகளுக்கு பின்னாடியும் எவ்வளோ நுட்பமான உழைப்பு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு தகவமைச்சு முன்னேறி இன்னைக்கு ஒரு நல்ல இசையாக நமக்கு வந்திருக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் டி.எம். கிருஷ்ணாவுடைய இந்த நூல் ஒரு சிறந்த ஒரு அறிமுகமாகவும் நான் படிக்க இசையை பற்றி புரிந்து கொள்ள ஒரு புதுமுகமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பலைக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.
இந்த மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய விமர்சனத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. தங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா.
நன்றி.
நேர்களே, இதுவரை மறைக்கப்பட்ட மிருதங்க சிற்பிகள் ஜெபஸ்டியன் குடும்ப கலை என்ற நூலின் புத்தக மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்று மாவட்ட குழு தலைவர், எழுத்தாளர், நூல் விமர்சகர், கவிஞர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புறணி இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.